பாதம் வானொலியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும், அவுஸ்திரேலியாவில் இருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
தூய்மையான எண்ணங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரும். இன்று 26 நவம்பர் மாதம் வருடம் 2021. தமிழுக்கு கார்த்திகை 10 நாள், இஸ்லாமியர்களுக்கு ரபியுல் ஆஹிர் 20 நாள், ஹிஜ்ரி 1443. இன்றைய நாள் இறையாசியுடன் இனிதாக தொடங்க வாழ்த்துக்கள். இணைந்திருங்கள் சங்கநாதத்துடன்.
நம் வார்த்தைகள் பிறர் மனதை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும். நம் வார்த்தைகளே சமூகத்தின் முன் நம்மை சிறந்தவராக கெட்டவர்களாகவோ அடையாளம் காட்டுகின்றது. சிறந்த எண்ணங்களை மட்டுமே மனதில் பதிய விடுங்கள். நிகழ்ச்சியில் முதல் அம்சமாக திருக்குறள். வாழ்க்கையின் பல பகுதிகளை திருக்குறள் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. குரலுடன் பொருள் சொல்ல, எண்ணங்களை மேலும் சிறப்பாக மாற்ற நம்மோடு பேச வருகின்றார் மூத்த கலைஞரும் சமூகவியலாளருமான மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்க இருப்பது திருக்குறளின் 80 அதிகாரமான நட்பாராய்தல் என்னும் அதிகாரத்தின் 10 குறள், 800 குறள். மறுவுக மாசு அற்றார் கேள்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. சிறு குற்றமும் இல்லாத சான்றோரது நட்பினையே பொருந்துக. தமக்கு பொருத்தமில்லாத பண்பிலாருடன் எதிர்பாராத நட்பு கொள்ள நேர்ந்தால் அந்த நட்பினை அவர் விரும்பியதொன்றை கொடுத்தாவது தொலைத்து விடுக. நாடெல்லாம் செழிக்க ஓடுகின்றது நதி. எங்கும் உள்ள அழுக்குகள் நீங்க சூரியன் காய்கின்றது. எங்கும் உயிர் சக்தி துடித்தல வீசுகின்றது காற்று. அதுபோல் யாவரும் நன்மை பெறுவதற்குரிய குணம் செயல்களை உடையவன்தான் மக்கட்பண்பு உடையவன். இவற்றில் எவன் மாறாமல் இருக்கின்றானோ அவன் குற்றமற்றவன். அத்தகையவனை நண்பனாகிக் கொள்பவனுடைய மனம் வீடு, சொந்தம், சாதி, சமயம் போன்ற எல்லைகளை தாண்ட பழகிக் கொள்ளும். பொது நன்மைக்காக எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள பழகும். பணி செய்வதில் இன்பமடையும். வாழ்க்கைக்கு பொருள் உயிர்ப்பதை உணரும். ஆனால் இன்பம் என்று சொல்லி தீமைக்கு அழைத்து செல்வோரை நண்பனாக கொண்டால் வாழ்க்கை இருளடையும், துன்பங்கள் உண்டாகும், பின்பு வாழ்க்கை சுமையாகும். அதனால் நாம் விருப்பத்தால் நெருங்கி பழகத் தொடங்கிவிட்ட ஒருவன் பொது நன்மையை நாடுவோன் அல்ல என்று தெரிந்தால் அந்த நொடியிலேயே அவனை விட்டு விலக வேண்டும். அவன் விடாமல் நெருங்கினால் அவனுக்கு விருப்பமான ஒன்றை கொடுத்தாயினும் விலக்க வேண்டும். மறுவுக மாசற்றோர் கேண்மை ஒன்று ஈந்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 80 அதிகாரமான நட்பாராய்தல் என்னும் அதிகாரத்தின் 10 குறள், 800 குறள். மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈந்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு.
நன்றி ஐயா. நல்ல புத்தகங்கள் கூட வாழ்க்கையின் பக்கங்களை மாற்றும். நல்ல உரையாடல்கள் மனதில் தெளிவை ஏற்படுத்தும். இன்றும் நற்சிந்தனையில் ஒரு தத்துவ கதையுடன் வாழ்க்கைக்கு ஒரு பாடம் சொல்ல வருகின்றார் ஆக்லாந்து திருமுருகன் கோயில் குருக்களில் ஒருவரான ராதாகிருஷ்ணன் சர்மா, பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அழகிய காலை பொழுதொன்றில் மீண்டும் வானலைகளின் வழியே உங்கள் செவிகளை தொடுவது ஆனந்தம். இன்றைய நச்சிந்தனை பகுதியில் வாழ்க்கையின் தத்துவங்கள் என்னும் தலைப்பில் அண்மையில் வாசித்த சிறுகதை ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முனைகிறேன். ஒரு கிராமத்தில் சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கிறான். அப்போது என்னை காப்பாற்று காப்பாற்று என்று ஓர் அலறல். ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கியிருக்கும் முதலையொன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கதறுகிறது. மாட்டேன், உன்னை விடுவித்தால் என்னை விழுங்கி விடுவாய், காப்பாற்ற மாட்டேன் என மறுக்கிறான் சிறுவன். ஆனால் முதலை, நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன், என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான். அறுத்து முடிப்பதற்குள் சிறுவனின் காலை பிடித்து கொண்டது அந்த முதலை. பாவி முதலையே, இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க, அதற்கென்ன செய்வது, பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும், இதுதான் உலகம் என்று சொல்லிவிட்டு விழுங்க ஆரம்பித்தது முதலை. சிறுவன் சாவது பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் முதலை ஏமாற்றி விட்டதோடு மட்டுமில்லாமல் நன்றி கட்ட தனத்தை இதுதான் உலகம் என்று சொல்வதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மரத்தில் இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான், இதுதான் உலகமா என்று. அதற்கு பறவைகள், எத்தனையோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் நாங்கள் முட்டையிடுகிறோம், ஆனாலும் பாம்புகள் முட்டைகளை குடித்து விடுகின்றன, அதனால் இதுதான் உலகம் என்று கூறின. அங்கு மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதைகளை பார்த்து, இதுதான் உலகமா என்று கேட்கிறான். நாங்கள் இளமையாக இருந்த காலத்தில் அதிகப்படியான சுமைகளை சுமக்கச் செய்து அடித்து சக்கையாக வேலை வாங்கினார்கள். எங்களுக்கு வயதாகி நடை தளர்ந்தவுடன் தீனி போட முடியாது என்று விரட்டி விடுவதால் முதலை கூறுவது சரிதான் என்றனர். கடைசியாக ஒரு முயலை பார்த்து அந்த கேள்வியை சிறுவன் கேட்டவுடன், இதுவல்ல உலகம், முதலை பிதற்றுகின்றது என்று முயல் கூறுவதை கேட்டதும் முதலைக்கு கோபம் வந்துவிட்டது. சிறு முயலே, உனக்கு என்ன தெரியும் என்று கத்தியது. உடனே முயல் முதலையிடம், நீ பேசுவது சரியாக புரியவில்லை, சிறுவனை விட்டுவிட்டு வந்து தெளிவாக பேசு என்றதும் சிறுவன் ஓடிவிடுவான் என்றது முதலை. உன்னுடைய வாளை வைத்து ஒரே அடியாக அடித்து அவனை வீழ்த்தி விட முடியும் என்றதும் முதலை கர்வத்துடன் சிறுவனை விட்டுவிட்டு, இதுதான் உலகம் என்று பேசத் தொடங்கியதும் முயல் சிறுவனை பார்த்து, நிற்காதே, ஓடி தப்பிவிடு என்று கூறியவுடன் சிறுவன் தப்பி ஓடினான். வலைக்குள் சிக்கியிருக்கும் வால் பகுதியை சிறுவன் விடுவிப்பதற்குள் சிறுவனை பிடித்து விட்டதை முதலை அப்போதுதான் உணர்ந்து கொண்டது. புரிந்ததா, இதுதான் உலகம் என்று முயல் முதலையிடம் கூறியது. கிராமத்துக்கு ஓடிய சிறுவன் கிராமவாசிகளை அழைத்து வந்து முதலையை கொன்று விடுகிறான். அவனோடு கூட வந்த அவனது வளர்ப்பு நாய் முயலை கண்டதும் பாய்ந்து பிடித்து கொன்று விடுகிறது. சிறுவனால் இதை சகித்து கொள்ள முடியாமல் கல்லடித்து அடித்து நாயை விரட்டிவிட்டான். அன்பான நேயர்களே, அடுத்த நொடிகளில் நடக்க இருப்பது அதிர்ச்சிகளா ஆச்சரியங்களா என அறிய முடியாமல் இருப்பதுதான் வாழ்வின் சுவாரஸ்யம். வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.
ஏன்னா வண்டி நின்றுச்சு.
ஓ, எப்படி? பிரசன்ட் டென்ஷன் தெரியல.
அது எப்படி தெரியும்? எஸ்விஎஸ் பேனல் அண்ட் பெயிண்ட் ஆட்டோ சர்வீசஸ் லிமிடெட் இருக்கும் போது.
என்ன சொல்றீங்க?
ஏன்னா வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அத தரமாகவும் நம்பிக்கையாகவும் பார்த்து தரக்கூடியது அவங்க மட்டும்தான். உங்க வண்டியில ஏதாவது பிரச்சனையா, தொடர்பு கொள்ளுங்க.
சுகன் 02-11-78-9645. மேலதிக விவரங்களுக்கு 09-21-89-645.
இடம் 13i ரயன் பிளேஸ், மெனுகாவ் சிட்டி சென்டர், ஆக்லாந்து.
ஸ்ரீலங்கா உணவை அதே சுவையுடன் சந்தோஷமாய் உண்டு மகிழ்ந்திட ரொட்டி ஹட் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்டட் ரோட் 188A கடந்த 10 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. ரொட்டி ஹட் இப்போது பெப்பட்டைட்டோயில் மற்றொரு பிரம்மாண்ட புதிய உதயம். உங்களுக்கு தேவையான திருமணம், பிறந்த நாள் மற்றும் அனைத்து ஒன்று கூடல் வைபவங்களுக்குமான உணவுகளை ஆர்டர் செய்து உரிய நேரத்தில் பெற்றுக் கொள்ளலாம். ஓர்டர்களுக்கு ஸ்ரீலங்கா உணவின் சுவையும் உயர்தர சேவையும் ஒருங்கே அமைய பெற்றது ரொட்டி ஹட் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்.
நாம் எப்படி பேசுகின்றோம், மற்றவர்களிடம் நடந்து கொள்கின்றோம் என்பதையெல்லாம் நமது பிள்ளைகள் அவதானிப்பார்கள். ஆகவே நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ள நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இதோ இன்றைய இளந்தளிரில் மின்ன போகும் தாரகை கூட பாரதியின் சிறப்பு பற்றி சொல்ல போகின்றார். வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் தமிழ் பற்றை குழந்தைகளின் மனதில் விதைக்கும் பெற்றோர்களை சத்யநாதன் சார்பாக வாழ்த்துகின்றோம். இளந்தளிரின் தாரகை அசோக் குமார் பவித்ரா தம்பதியினரின் செல்வ புதல்வன் சபரி கிரேஷ்.
நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முன்னே பாரதியார் பற்றி பேச வந்துள்ளேன். பாரதியார் தமிழ்நாட்டின் நிறுத்தியப்படத்தில் பிறந்தார். அவரது தந்தையின் பெயர் சின்னசாமி ஐயர். அவரது தாயாரின் பெயர் லட்சுமி அம்மாள். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியம். அவர் தமிழ் மொழியில் மிக பெற்றுள்ளவர். அவர் 7 வயதில் அவரது கவிதைகளை எழுத தொடங்கினார். அவரது கவி புலமையை பாராட்டி நிறுத்தியப்படமன்னன் பாரதி இந்தோர் பட்டத்தை கொடுத்தார். அன்று முதல் அவர் சுப்பிரமணிய பாரதியார் அழைக்கப்பட்டார். மீசைக்காரன், முண்டாசு கவிஞன் என்று தமிழர்கள் பாரதியாரை அழைப்பார்கள். பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு போன்ற மிக கவிதைகளை பாடியுள்ளார். பாரதியார் விருதுகளை அணைவை தூண்டும் விடயங்களை எழுதியதால் கைது செய்து சிறையில் அழைக்கப்பட்டார். பாரதியார் கோயில் யானையால் தூக்கி எறியப்பட்டார். சில காலங்கள் அவர் நோயுற்று இருந்தார். அவர் 39 வயதில் எவ்வளவு வாழ்வை நின்றார். பாரதியார் போர் தமிழ்நாடு நாமும் பாகமாக அவனுக்கம்
ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா.
என்ன சொன்னீங்க?
ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா. சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. எல்லாரும் போர்க்குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்தியா மக்கள், எல்லாரும் போர் நிறை, எல்லாரும் ஓர் விலை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா.
உலக நாடுகளில் பறந்து வாழ்ந்தாலும் பிறந்த நாட்டை பற்றி யாராவது பேசும் போது செவிமடுக்க தவறமாட்டோம். கடந்த வாரம் ஒளிபரப்பான ஜேம்சன் அவர்களது உரையாடலின் தொடர்ச்சி தானே இன்று கேட்கலாம். வணக்கம்.
ஈழம் என்பது முழுமையும் தொன்மையான தமிழ் ஈழம் என்பது இதுவரை கூறியவற்றால் புலனாகும். ஈழத்தில் சிங்களம் ஒரு மொழியாக உள்ளது. இது பொதுவாக ஆரிய மொழி என்று சிங்கள மக்களால் கூறப்படுகிறது. இது பொருத்தமான கருத்தா என்பது ஆராயப்பட வேண்டும். தென்னிலங்கையின் தொன்மையான வரலாற்றை ஆராய்வதன் மூலம் இதன் உண்மை தெளிவாகும். தென்னிலங்கையின் தொன்மையான வரலாற்றை கூறும் இரண்டு பாலை நூல்கள் முதலில் எழுந்தன. அவற்றுள் ஒன்று பலர் தொடர்ந்தும் எழுதியதாக கருதப்படும் தீபவம்சம். இரண்டாவது நூல் மகாநாயக்க தேரர் என்ற பௌத்த பிக்கு எழுதிய மகாவம்சம். மகாவம்ச நூலாசிரியர் அதன் முன்னோடி நூல் பற்றி பின்வருமாறு புத்தர் வருகை என்ற முதல் இயலின் தொடக்கத்தில் கூறுகின்றார். எவ்விதத்திலும் குறை இல்லாததும் எல்லாம் நிறைந்ததுமான மகாவம்சத்தை கூறத் தொடங்குகின்றேன். புராதன முனிவர்களால் தொகுக்கப்பெற்ற அது இங்கே விரிவாக கூறப்பட்டுள்ளது. பழைய நூல் சுருக்கமானது. பல இடங்களில் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளது. இப்போது சொல்வது அத்தகைய குறைகள் இல்லாதது. மகாவம்சம் முதல் ஐந்து இயல்களிலும் புத்தரின் மூன்று வருகை பற்றியும் பௌத்த மதம் பற்றியுமே கூறுகிறது. ஆறாவது இயல் விஜயன் வருகை என அமைந்துள்ளது. தொடர்ந்து அரசர்கள் வரலாறும் பௌத்த சமய வளர்ச்சியும் கூறப்படுகின்றன. இந்நூலின் காவிய நாயகர் துட்டகைமுனு. விஜயன் முதல் மகாசினன் வரை 14 அரசர் வரலாறு கூறுகின்றது. முதலாவது இயலில் ஈழத்தில் வாழ்ந்த தமிழர்கள் இயக்கர்கள் நாகர்கள் என்று கூறப்படுகின்றனர். விஜயன் இயக்கர் மரபைச் சேர்ந்த இளவரசி குவேனி என்பவளை மணந்து அரசனானான். பின் தமிழக பாண்டிய மன்னனுடைய மகளை மணந்தான். குவேனி கொல்லப்பட்டால் புத்தர் நாகதீபம் வந்து பௌத்த கோட்பாட்டை பரப்பியதும் கூறப்படுகின்றது. நாகதீபம் இலங்கையின் வடமேற்கு பகுதி என்றும் யாழ்ப்பாணம் என்றும் வரலாற்று அறிஞர்களால் கருதப்படுகின்றது. மகாவம்சத்தின் காவிய நாயகர் துட்டகைமுனு ஈழத்து தமிழ் அரசனான எல்லாளனை வென்ற செய்தி முதல் இயலில் பின்வருமாறு கூறப்படுகிறது. துட்டகாமினி மன்னன் தமிழர்களுடன் போரிட்ட போது இந்த இடத்தில் தங்கியிருக்க நேரிட்டது. அசோகன் காலத்தில் ஈழத்தை தேவநம்பிய தீசன் ஆண்டான். புத்தர் காலத்தில் புத்தர் மூலமே பௌத்தம் ஈழத்திற்கு வந்தது என்று கூறப்பட்ட போதிலும் அசோகன் காலத்திலேயே பௌத்தம் இலங்கைக்கு வந்தது. இக்காலத்தில் வட இந்தியாவிலும் தென்னிந்திய தமிழகத்திலும் தென்னிலங்கையிலும் நாகதீபத்திலும் பௌத்தம் பரவியது. இக்காலத்தில் பாலி மொழி மூலம் பௌத்தம் பரவியது. தீபவம்சம், மகாவம்சம், சூலவம்சம் ஆகிய பௌத்த நூல்கள் பாலி மொழியில் எழுதப்பட்டன. எனினும் தமிழகத்திலும் தமிழீழத்திலும் தமிழ் மொழி மூலமே பௌத்தம் பரவியது. மணிமகலை நூல் இதற்கு சான்றாகும். ஈழத்தில் இன்று தமிழ், சிங்களம் என்ற இரு மொழிகள் வழக்கில் உள்ளன. எனினும் கிமு 1000 ஆண்டளவில் ஈழத்தில் தமிழ் மொழியும் திராவிட மொழியும் இருந்தன. இதனை பேராசிரியர் சி க சிட்டம்பலம் பின்வருமாறு விளக்குகின்றார். தமிழ் குடியேற்றத்தின் பழமை தற்போதைய ஆய்வுகள் அதுவும் பன்முக பார்வையில் கிடைத்துள்ள சான்றுகள் இவற்றை 3000 வருடங்களுக்கு முன்னரே சுமார் கிமு 1000 ஆண்டளவில் ஈழத்தில் தமிழ் மொழி பேசுவோரும் தற்கால சிங்கள மொழி பேசுவோரின் மூதாதை மொழியாகிய தமிழின் கிளை மொழியாகிய எழுமொழி பேசுவோரும் வாழ்ந்ததை உறுதி செய்கின்றன. இன்னொரு கோணத்தில் நோக்கும் போது தொல்காப்பியர் காலத்தில் தமிழகத்தில் செந்தமிழும் கொடுந்தமிழும் காணப்பட்டது போன்று ஈழத்திலும் செந்தமிழ் கொடுந்தமிழ் ஆகிய மொழிகள் காணப்பட்டன எனலாம்.
துயர் பகிர்வு. திரு சண்முகநாதன் பரிபூரணந்தா அவர்கள் இறைபதம் அடைந்து விட்டார். தாயகத்தின் நல்லூரை புறப்புறமாகவும் நியூசிலாந்தை வதிவிடமாகவும் கொண்டவரும் மொழிபெயர்ப்பாளரும் வைத்தியருமாக இருந்து ஆக்லாந்து திருமுருகன் திருக்கோவிலின் திருப்பணச் சபையில் பல விதத்திலும் திருத்தொண்டாற்றியவரும் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் நீண்டகால உறுப்பினருமாகிய திரு சண்முகநாதன் பரிபூரணந்தா ஐயா அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து கடந்த 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தனது 74வது வயதில் இப்பூ உலகை விட்டு வானுறையும் தெய்வமாகிவிட்டார். திரு சண்முகநாதன் ஐயா அவர்கள் திருமதி நளினி சண்முகநாதனின் பாசமுள்ள துணைவரும் வித்யா நியூசிலாந்து சாயிதா ஜூகே ஆகியோரின் அன்பு தந்தையும் லோகநாதன் ஆஸ்திரேலியா, கங்காதேவி யூகே, வசந்தா கனடா, செந்தில்நாதன் ஆஸ்திரேலியா, குமார் ராஜா ஆஸ்திரேலியா, ராசன் ஜூகே, ராசாந்தி யூகே, உதயன் ஜூகே ஆகியோரின் பாசமுள்ள சகோதரரும் பரன், இஷான், ரசானி, ரேயாஸ் ஆகியோரின் பாட்டனும் திரு ரகுபதி வள்ளி நியூசிலாந்து, ரவி நீலா யூகே ஆகியோரின் சகலனும் ஆவார். அன்னாரின் ஈமக்கிரியைகள் கடந்த 22ஆம் தேதி திங்களன்று நண்பகல் மிடோபேங்க் புரேவா மயானத்தில் கோவிட் 19 விதிகளுக்கிணங்க ஈமக்கிரியைகள் நடைபெற்றது என்பதை உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மிக்க கனத்த மனதுடன் அறிய தருகின்றார்கள் அவர்களது உறவுகள். மேலதிக விவரங்களுக்கு வித்யா சண்முகநாதன் 0727521533.
சிவா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ், உங்கள் வீடுகள் தொழில் புரியும் இடங்களில் மின்சார வடிவமைப்புகள், திருத்த வேலைகளுக்கும் நியாயமான செலவில் சேவைகளை பெற ஆக்லாந்தில் நீங்கள் நாட வேண்டியவர்கள் சிவா எலக்ட்ரிக்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ். நியூசிலாந்து அரசாங்கத்தின் சிறப்பு சான்றிதழ் பெற்ற நம்பிக்கையான நிறுவனம். வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி துரிதமாகவும் நேர்த்தியாகவும் தமது சேவைகளை வழங்கி வருகிறார்கள். சிவா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ் திருமண நிகழ்வுகள் மற்றும் குடும்ப நிகழ்வுகள், மேடை நிகழ்வுகளுக்கும் ஒலி ஒளி அமைப்புகள் வழங்கி வருகிறார்கள். சிவா எலக்ட்ரிக்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ் ஸ்தாபனத்தினர். தொடர்பு கொள்ள லக்ஷான் 0221-83-53-53 அல்லது 0202-43-69-69.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான இன்பமுள்ளவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன், மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்ட். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
ஆரம்பத்திலேயே கூறினேன், எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் எல்லாம் சிறப்பாக அமையும் என்று. அதனை மேலும் விளக்கமாக சொல்ல நமது அற்புத சிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம் நீர்களே. நீண்ட நாட்களுக்கு பின் உங்களோடு பகிரவிருப்பது மனிதனின் மாறுபட்ட எண்ணங்கள். உதாரண கதை. இத்தாலி நாட்டில் சிற்பக்கலைக்கும் ஓவியக்கலைக்கும் பெயர் பெற்றவர் லியானார்டோ டாவின்சி. அவர் தூரிகையால் தீட்டிய இயேசுநாதரின் கடைசி விருந்தும் மர்ம புன்னக சிந்து மோனாலிசாவும் உலக புகழ் பெற்றவை. சாந்தமும் அமைதியை தவழும் இயேசுவின் அழகிய முகத்தை வண்ணத்தில் தீட்டுவதற்கு ஒரு மாதிரி மனிதரை தேடினார் டாவின்சி அவர்கள். அமைதியும் அழகும் ததும்பும் இளைஞன் ஒருவனை மிகுந்த முயற்சிக்கு பிறகு கண்டெடுத்த அந்த மனிதர் அவனையே மாதிரியாக முன்னிறுத்தி இயேசுநாதரையும் வரைந்தார். ஆனால் அதன்பின் துரோகத்தின் வடிவமான யூதாசையும் வரைவதற்கு வன்மம் நிலநாடும் முகத்தை டாவின்சி வருணக்கடத்தில் தேடியும் கிடைக்கவில்லை. அவர் தேடியது போல் யூதாசை போலொரு இளைஞரை கண்டார். அவனை அழைத்து வந்து தூரிகை வண்ணத்தில் தோய்த்து வரைய முற்பட்டவருக்கு சிறு சந்தேகம் ஏற்பட்டது. அதை உடனே, தம்பி, உன்னை இதற்கு முன்பு எங்கோ பார்த்தது போல் உள்ளதே என்றார் டாவின்சி. அதற்கு அவன் சிரித்து கொண்டே, ஐயா, நீங்கள் சில வருடங்களுக்கு முன்பு இயேசுநாதரை வரைவதற்கு மாடலாக வந்து நின்றவன் நான் தான் என்றான் அந்த யூதாஸ் இளைஞன். இதயத்தில் அழகிய எண்ணங்கள் அரும்பினால் அவன் முகத்தில் இயேசுவின் சாயலும் அழுகிப்போன எண்ணங்களின் குட்டையாக ஒருவன் நின் இதயம் சீர்கட்டு போனால் அவன் முகத்தில் ஜூதாசின் துரோகமும் தானாகவே வந்துவிடுகிறது. ஒருவனை இயேசுவாக்குவதும் ஜூதாஸ் ஆக்குவதும் அவனுடைய எண்ணங்களே என கூறி விட வருகின்றேன். வணக்கம்.
பூக்கள் அத்தனையும் அழகுதான், அதன் வாசனை மட்டுமே வித்தியாசப்படும். இந்த வகையில் சகநாத நிகழ்ச்சிதனை மேலும் மெருகூட்ட அழகான வரிகள் சுமந்து கவிவாட நீண்ட நாட்களுக்கு பின் நம்மோடு இணைகின்றார் இளம்பிறை பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் ஐயா.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நிகழ்ச்சிக்கு அன்பு கனிந்த வணக்கம். கவிதையின் தலைப்பு வேண்டுமா முதுமை. இளமையை தந்து இனிமையில் மூழ்கி முதுமையில் நொந்திடும் வாழ்க்கை, ஆசையை காட்டி மோசங்கள் பண்ணும் ஆண்டவன் அடாச்செயல் என்பேன். கருமுடி தலையில் திருமுடி சுருள மருள் தரு திருவிழி அழகை, இருளதுவாக்கி நரைமுடி தேக்கி அருவருப்பாக்கின இறைவா, இளம்புறை உருவில் என்னை படைத்து வளம்பல நலம்பெறத் தந்தாய், தேவுரை போலின்று தேய்த்தனை திருவை மாய்த்து உருமாற்றமேன் இறைவா. கல்லையும் கடித்தால் கடிதனில் செரிக்கும் வல்லமை தந்த நல் இறைவா, பல்லையும் வீழ்த்தி சொல்லையும் தாழ்த்தி தொல்லைகள் தந்தது என் இறைவா. நாள்தொறும் நடந்தேன் நன்னிலம் அடைந்தேன், வாழ்தொறும் வந்த என் கால்கள் கால்பிடி என்றது களைத்து சொல்லுது, கால்பிடி என்றது களைத்து அது சொல்லுது கோல்பிடி என்றதேன் இறைவா. இனிய என் குரலோடு குயில் பல கூவும் இன்னிசை ஆயது கேட்கும், இன்று கழுதையைப் போலது கத்தும் குரல் என படுதது வானதேன் இறைவா. பலமுறை ஆடியை பார்த்துமே ரசித்த பால்முகம் பசந்தது பார்த்தேன், முகமே சுருங்கி மோகனம் மங்கி அவனிலை ஆனது ஏன் இறைவா. பயனேதும் இன்றி பலமெல்லாம் குன்றி சயனமே நலமெனக் கொள்ளும், பயனேதுமின்றி பலமெல்லாம் குன்றி சயனமே நலமெனக் கொள்ளும், இளமென நிலையை கிருதியில் ஈந்தேன் அலமாய்ப்படுத்தினாய் இறைவா. கண் பஞ்சடைவதும் காதுகள் அடைப்பதும் கைகள் நடுக்கமும் கூட உந்தி வலிப்பதும் உள்ளம் சலிப்பதும் அந்திய வாழ்வில் ஏன் இறைவா. முத்திய கனியிலே முத்திய கரும்பில் பற்றி படைத்தனை இனிமை, முதுமை கசந்திட இளமை இனித்திடும் அந்த புதுமையை ஏன் மாற்றினாய் இறைவா. அழகு அவனியில் ஆனந்த இனிமையை படகு என்று என்னை படைத்து, அழகு அவனியிலே ஆனந்த இளமையை படகு என்று என்னை படைத்து இறுதி நிலையிலே இடர்படு துயரினை அறுதியாயாக்கினாய் இறைவா. நோயிலே கிடத்தி பாயில் படுத்தி ஆயில் முடிப்பது தகுமோ, தாயில் உதித்து என்னை மாய வாழ்விதில் தோயன விட்டது முறையோ. துயர்தான் மனிதரின் இறுதி நிலையனில் உயிரை எடுத்திடு, இனியும் பிறவி கிடைத்தனை புவியில் பிறக்காது இறையுள் நிலைத்திடு இறைவா. துயர்தான் மனிதரின் இறுதி நிலையனில் உயிரை எடுத்திடு, இனியும் பிறவி கிடைத்து என்னை புவியில் பிறக்காது இறையுள் நிலைத்திடு இறைவா. நன்றி.
இன்றைய நிகழ்ச்சி நிறைவரும் வெளியீடு. நிகழ்ச்சியினை சிறப்பித்த அத்தனை கலைஞர்களுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் நன்றி வணக்கம். தொடக்கத்தை விட முடிவை பற்றி அதிகம் சிந்திப்போமாக என்று கூறி இன்றைய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் ஐயாவுடன் விடைபெறுவது உங்கள் ஆஷா. உங்கள் ஆஷா.